الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف وقال الله تبارك وتعالى يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد بما نسوا يوم الحساب وقال الله تبارك وتعالى ففروا إلى الله إني لكم منه نذير مبين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لم يسأل الله يغضب عليه أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ்வின் ரச்சானோக்கே குறித்தாகும் சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையீதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன் தபூ தாபிஈன் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களில் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய பிரதிநிதிகளாக எங்களை நியமித்திருக்கின்றான். நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோமோ எங்களுடைய செயல்களும் எங்களுடைய பேச்சுகளும் எங்களுடைய அந்தரங்கமான மற்றும் வெளிரங்கமான செயல்களும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்குமோ அப்பொழுதுதான் வானுலகில் இருந்து எங்களையும் இதர எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய முடிவுகளை அல்லாஹ் இறக்குவதாக தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். பூமியில் அவருடைய கலீபாக்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் நியமித்த அந்த ரப்பை மறந்து நியமித்த அந்த ரப்புடைய சக்திகளை அவருடைய வல்லமைகளை மறந்து அவனால் படைக்கப்பட்ட மக்லூக்குகளின் மீது எங்களுடைய கவனங்களை திரும்ப ஆரம்பிப்போமையானால் அந்த மக்களுக்குடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்கு ஆரம்பிப்போமையானால் அவர்களுடைய திறமைகள் அவர்களிடத்தில் இருக்கும் பலங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் ஆளுமைகள் அவர்களிடத்தில் இருக்கும் பணமும் செல்வமும் இவற்றை பற்றி நாங்கள் கதைத்து கதைத்து அல்லாஹுடைய நம்பிக்கையும் அவருடைய பயமும் நிறைய பற்றி இந்த மக்களுக்குடைய சக்திகளை நிறைத்துக் கொள்வோமையானால் பூமிக்கு ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படுவதற்கு பதிலாக எங்களை பிடிப்பதற்குரிய சோதனைக்குரிய கதவுகளை அல்லாஹ் திறப்பதற்கு ஆரம்பித்து விடுவார். ஆகவே இன்று ஒரு முக்கியமான காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஏன் தேர்தல் என்று வரும்போது அதிலே எல்லா மக்களும் அதிலே சம்பந்தப்படுகின்றார்கள். படித்தவர்களும் அதிலே தலையிடுகிறார்கள், படிக்காதவர்களும் அதிலே சம்பந்தப்படுகிறார்கள். ஆண்களும் அதனை பற்றி கதைப்பதை போன்ற பெண்கள் என்ன சிறுவர்கள் கூட அவர்களுக்கிடையில் இதனை பற்றி பேசுவதற்கு தவறுவது கிடையாது. அன்பளவுக்கு எல்லோருடைய சிந்தனையிலும் பேச்சிலும் தொழுகைக்காக சக்தியை கட்டினால் கூட அதனுடைய சிந்தனையில் ஆடக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேர்தலில் வாக்களிப்பது என்பதை மார்க்கம் எந்த கண்ணோட்டத்துடன் பார்க்கிறது? அறிஞர்கள் அதனை பற்றிய பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் என்பதை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அவருடைய உரிமையை அவர் பயன்படுத்துவது அவருடைய சுதந்திரம், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர் பயன்படுத்தலாம். ஆனால் அதை பயன்படுத்தும் போது அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக மார்க்கத்தில் நோக்கப்படுகின்றார்? சில அறிஞர்களுடைய அபிப்பிராயம் வாக்களிப்பது என்பது ஒரு சாட்சி சொல்வதற்கு சமம். இவரை நல்லவர் என்று நான் சாட்சி சொல்லுகின்றேன், அது பொய்யான சாட்சியாக அமைந்துவிட்டார். நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னவருக்காக என்னென்ன தண்டனைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்கலாம். இன்னும் சில சமகால அறிஞர்களுடைய கருத்து, வாக்களிப்பு என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தில் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக அந்த அமானிதத்தில் மோசடி செய்தால், அமானிதத்தில் மோசடி செய்தவர்களுக்காக என்னென்ன தண்டனைகள் ஒரு ஆணிலும் சொன்னாலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்துக்கும் இவர் ஆதார நன்றி வரலாம். இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், இது ஒரு அபிப்பிராய கோரல். ஒரு நாட்டிலே ஒரு தேர்தலுக்காக நாம் வாக்களிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நாடு எங்களை ஒரு ஆலோசகராக நியமித்திருக்கிறது. இவர்களெல்லாம் இந்த தேர்தலில் முன்னிற்கிறார்கள். இவர்களில் யார் சரியானவர் என்ற மற்றோராவை ஆலோசனையே நீங்கள் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மஷூரா என்று சொல்வது கூட அமானிதத்தில் தான் கடைசியில் போய் முடியும். ஏ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல் முஸ்தஷாரு முஹ்தமனுன், அல் முஸ்தஷாரு முஹ்தமனுன். யாரிடத்தில் அபிப்பிராயம் கோரப்படுகிறதோ அது தீனுடைய விஷயத்தில் நீங்கள் ஒருவரிடம் மஷூரா கேட்கலாம், அல்லது துன்யாவுடைய உலகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் அவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். யாரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர் அமானிதத்திற்கு உட்படுத்தப்பட்டவர். அவரிடத்தில் அமானிதம் இருக்க வேண்டும், அமானிதம் பேணுகின்ற தன்மை இருக்க வேண்டும், அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த கடப்பாடு அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதம் என்று வைத்துக் கொண்டால், அமானிதம் என்று வைத்துக் கொண்டால் நாம் ஒவ்வொரு தேர்தல்களிலும் வாக்களிக்கின்றோம். வாக்களிப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உரிமை. அதிலிருந்து நாம் விலகி செல்வதை விடவும் அந்த உரிமையை பாதுகாப்பது சிறந்தது என்பது உலமாக்களுடைய கூட அபிப்பிராயமாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் நாம் வாக்களிப்பது எதற்காக? வாக்களிப்பவர்கள் நாம் யாருக்கு வாக்களித்து தெரிவு செய்ய போகின்றோமோ அவர்களோ அவர்களுடைய கட்சிகளோ எங்களுடைய ரப்புகள் அல்ல. அவர்களினால் நாம் உயர்வு பெறப்போவதும் இல்லை, அவர்கள் இயங்கவில்லை என்பதனால் நாம் கீழ்த்தரவாகி நாம் பின்தங்கி நிற்க போவதும் கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சபபுக்காக அவர்களை வைத்திருக்கிறார். ஆகவே முஸ்லிம்கள் யாரும், முஸ்லிம்கள் யாரும் அவர்களுடைய எண்ணத்திலோ அவர்களுடைய பேச்சிலோ அல்லாஹை மறந்த பேச்சு கேட்கக்கூடாது. இந்த காலத்தில் சில மக்கள் அரசியல்வாதிகளை ரப்புடைய இஷ்டத்தில் வைத்து கதைக்கிறார்கள். அவரால் சாதிக்க முடியும், இவரால் சாதிக்க முடியும், இவர் சாதிக்க மாட்டார், அவர் சாதிக்க மாட்டார், என்ன இவர்கள் ரப்பா, இவர்கள் தெய்வங்களா, இன்னவை இல்லை,
ஒரு முஃமினுடைய நம்பிக்கையும் பேச்சும் அல்லாஹ்வினால் சாதிக்க முடியும் என்பது மாத்திரம்தான் இவர்களை வெறும் அஸ்பாபுகளாக காரணிகளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகின்றான். ரப்பு நினைத்தான் திறமைசாலியை கொண்டும் எதனையும் சாதிக்க முடியாமல் அவரையும் பலவீனப்படுத்த முடியும். ரப்பு நினைத்தான் கோழையாக இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு விடயம் கூட தெரியாதவரை கொண்டு சாதிக்கவும் முடியும். அல்லாஹ் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நாம் ஒரு வேட்பாளரை நாம் தெரிவு செய்யும் போதே அடிப்படையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த இடத்தில் நாம் தவறும் பட்சத்தில் சில வேளை இதை அமானிதம் என்று உலமாக்கள் பார்ப்பதை போன்று அமானிதமாக இருந்திருந்தால் அல்லாஹுடைய பிணையை நாம் அகப்பட்டுக் கொள்வோம். நாம் எதனை சிந்திக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சுய நலனை பற்றி சிந்திக்காமல், எங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை கவனித்து நாம் முடிவெடுக்காமல், நம்முடைய ஊரை பார்த்து மாத்திரம் முடிவெடுத்து விடாமல், நம்முடைய பிரதேசத்துக்கு உதவக்கூடியவர் என்ற கருத்தை மாத்திரம் கவனித்து விடாமல், அவைகள் அனைத்துக்கும் மேலாகத்தான் முஸ்லிம் சமுதாயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சிந்தனைதான், முஸ்லிம்களிடத்தில் வர வேண்டிய ஒரு பண்புதான், முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மேலான ஒரு பண்புதான், முதல் முதலில் தன்னையும் தனது ஊரையும் தன்னுடைய பிரதேசத்தையும் சிந்திப்பதற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாம் அந்த தீனை கவனிப்பவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் காரணம் என்றால் ஆட்சிக்காக நாம் யாரை நியமிக்கின்றோமோ, எங்களை ஆளுவதற்காக யாரை நாம் பதவியில் அமர்த்தப் போகிறோமோ, இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து முதல் முதலில் எதிர்பார்ப்பது இவர்கள் தீனை பாதுகாக்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்பது இவர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும், நம்மிலே தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கொடுக்க வேண்டும், நம்முடைய ஊரிலே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும், கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், எங்களுடைய பேச்சும் சிந்தனையும் எங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களும் துணியாவையே காட்டி தருகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமான பொறுப்பாளியிடம் அல்லாஹும் தீனும் முதல் முதலில் எதிர்பார்ப்பதை அவர் தீனை தயார்த்தாக்குபவராக இருக்க வேண்டும். எல்லா மக்களும் தொடரக்கூடியவர்களாக மாறுவதற்கு அவர் என்ன ஏற்பாடு செய்ய போகிறார், மற்றவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு அவர் என்ன ஏற்பாடு செய்ய போகிறார், எல்லா ஆண்களுக்கும் அடிப்படையான மார்க்க அறிவு வருவதற்காக இவர் என்ன ஏற்பாடு செய்ய போகிறார், எல்லா பெண்களும் அல்லாஹுடைய தீனை விளங்கி தீனை பிரகாரம் வாழ்ந்துவிட்டு சுவர்க்கவாதியாக போக்காக்குவதற்காக இவருடைய ஆளுமையை பயன்படுத்தி என்ன செய்ய போகிறார், அநியாயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு உண்மையான தீர்வுகள் கொடுக்கப்படுவதற்காக ஹக்குக்காக உழைப்பவர் யார். ஆகவேதான் ஷரியாவுடைய உலமாக்கள் ஒரு அரசியல்வாதியிடம் இரண்டு விதமான பணிகளை எதிர்பார்க்கின்றார்கள். முதலாவது எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவர் செய்யக்கூடிய விதமத்துகள் என்ன. இரண்டாவது எதிர்பார்ப்பு மனிதர்களுடைய மேம்பாட்டுக்காக அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன. ஷரியாவுக்கு பிறகுதான் அவர்கள் துனியாவுக்காக செய்கின்ற ஏற்பாடுகள். ஷரியாவுக்கு 75 வீதம் தேவை என்றால் துனியாவுக்கு வெறும் 25 வீதம் தான். ஆனால் நாம் இன்று கவனிப்பது அதற்கு மறுபக்கமாக 100க்கு 100 உலகத்தை வளப்படுத்துபவர்கள் யார், அதற்குள்ள அறிவுள்ளவர்கள் யார், அதற்கும் சாதனை படைப்பவர்கள் யார், அதற்குரிய தைரியம் உள்ளவர்கள் யார், இவர்களையே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சிந்தனை பிழையானதினால் அந்த இடத்திலே வந்து பதவியை கோருபவர்களும் பிழையானவர்கள் வந்து நிற்கின்றார்கள். தீனிலிருந்து 100 அடி தூரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய தலைவர்களாக, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் தலைவர்களாக தங்களை காட்டுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நாங்கள் பிழையாக சிந்தித்ததனால் எங்களுடைய சுயநலமான போக்கு சுயநலமான சிந்தனை தீனை கைவிட்டுவிட்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட ஒரு கிராமம், தம்முடைய ஒரு தனிப்பட்ட பிரதேசத்தை சிந்தித்ததனால் அந்த இடத்தில் நிற்பவர்களும் மோசடிக்காரர்களாக மாறிவிட்டார்கள். சரியா என்ன எழுதுகின்றது என்றால், அல்லாஹ் நமக்கு என்ன அறிவிக்கின்றார் என்றால், பதவியை கேட்டு வந்தாலே அல்லாஹ் அவனை கைவிட்டு விடுகின்றான். இன்று உங்களுக்கு பார்க்கலாம், காலையில் பணப்பிச்சை கேட்டு மக்கள் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார்கள், மாலையில் அதிகார பிச்சை கேட்டு வீடு வீடாக வருகின்றார்கள். காலையில் பணப்பிச்சை, மாலையில் அதிகார பிச்சை கேட்டு வருகின்றார்கள். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கிறது, லா தஸ்அலி இமாரா. அபூ முஸல் அஷ்அரி, நீங்கள் பதவியை கேட்டு பெற வேண்டாம், தலைமைத்துவம் தேவை, நான் தான் தகுதி என்று சொல்லி அந்த பதவியை கேட்க வேண்டாம். நீங்கள் பதவியை கேட்டு அந்த பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் பதவியை அல்லாஹ் உங்களுடைய தலையிலே காட்டி விடுவார். கடைசியில் எதனையும் செய்யாதவராக மாறிப்போவீர்கள். அப்படைய உதவி கிடைக்காது. நீங்கள் பதவியில் தேடி போய் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கிறதா, அந்த பதவியின் முழு பொறுப்பையும் அல்லாஹ் உங்களுடைய தலையில் காட்டி விடுவார். அப்படைய உதவி கிடைக்காது. நீங்கள் அந்த பதவிக்கு விரும்பவில்லை, மக்களாக உங்களை அந்த பதவியில் அமர்த்துகிறார்கள், அல்லது தகுதியான யாரும் இல்லை, தகுதி அற்றவர்கள் அந்த கடத்திலே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பதவிக்கு முன் வருவது உங்களின் மீது பரவ ஐனாகிறது. அப்படியான ஒரு கட்டத்தில் நீங்கள் பதவியில் அமர்த்தப்பட்டால் அல்லாஹுடைய முழுமையான உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹுடைய ஞானா, ரப்புடைய உதவியை கொண்டு மிகப்பெரிய சாதனைகளை உங்களினால் நிகழ்த்திவிட முடியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் சிலரும் பதவிகளை அவர்களிடம் கேட்ட நேரத்தில் தடுத்து நிறுத்தினார்கள். இரண்டு நவ முஸ்லிம்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஒரு சஹாபியும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், பல பேரை நீங்கள் பல பொறுப்புகளுக்கு நியமித்திருக்கிறீர்கள், அதிகாரங்களுக்கு நியமித்திருக்கிறீர்கள், எங்களையும் ஒரு பிரதேசத்துக்கு பொறுப்பாக நியமிங்கள், நாங்களும் ஆள வேண்டும், நாங்களும் ஒரு ஒரு பிரதேசத்துக்கு பொறுப்பாளியாக அந்த மக்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் சொன்னார்கள். எங்களிடத்திலே ஒரு போக்கு இருக்கிறது, இஸ்லாமியர்களுடைய போக்கு, நபி வழி, நபியுடைய ஒரு போக்கு இருக்கிறது, நுபுவத்துடைய ஒரு மிசாஜ் இருக்கிறது. பதவியை யாரு கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். யாரு பதவிகளை கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் நாம் பதவிகளை கொடுக்க மாட்டோம். யார் தகுதி என்று நாம் கருதுகிறோமோ அவர்களை தான் நாம் அழைத்து இந்த பதவிக்கு நிறுத்துவோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய விளைவுகளை தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அனுபவித்தாலும் அந்த முன்பு விட்ட தவறுகள் தான் இந்த நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள். திரும்ப திரும்பவும் பழைய தவறை செய்பவர்கள் தான் திரும்ப திரும்பவும் பழைய அந்த பிழையை விடுகின்ற நிலைமையில் நாம் இருக்கின்றோம். இதனால் ஊருக்கு மட்டுமல்ல, தனி நபருக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, முழு நாட்டில் உள்ள முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆட்சியில் அமர்த்துகின்றார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு நபுவத்தையும் கொடுத்தார். அல்லாஹ்வுடன் அடியார்களை இணைக்கும் பணியான நபுவத்துடைய பணியையும் கொடுத்தார். அடியார்களுக்கு சேவை செய்யும் அரசியல் பொறுப்பையும் ஹஜ்ரத் தாவூத்துக்கு கொடுத்தார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசியல் பொறுப்பை கொடுத்த பிறகு அவர்களுக்கு என்ன பணி இருக்கிறது என்பதை உணர்த்தியதன் கூடாக இந்த முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்களும் அந்த பணியை நிறுத்தப்பட்டால், அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அவர்களின் மீதும் இந்த பொறுப்புகள் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றார். உங்களை கலீபாவாக நான் நியமித்து விட்டோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கலீஃபாவாக நியமிக்கின்றார். நாம் அந்த கலீஃபாவை இந்த ஜனாதிபதி என்று சொல்லலாம், பிரதமர் என்று சொல்லலாம், மன்னன் என்று சொல்லலாம், அல்லது ஒரு அரசன் என்று சொல்லலாம். கலீஃபாவாக ரப்பு அவர்களை நியமிக்கின்றார். முதலாவது என்ன சொன்னார், உங்களுக்கு நீங்கள் நீதி விடயத்தில் கொடுக்கின்ற தீர்ப்புகள் நீதமாக இருக்க வேண்டும். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டும் இடங்களாக மாற்றப்பட வேண்டும். மனோஜைக்கு அடிப்பட்டு உங்களுடைய சொந்த பந்தத்திற்காக, தனிப்பட்ட லாபத்திற்காக உண்மையை குளிரோண்டி புரைத்துவிட்டு உண்மைக்கு புறப்பட ஒரு புறப்பாடாக செயல்படக்கூடாது. இல்லை என்றால் முடிவு நரகமாக மாறும். யாருக்கு உண்மையை அமுல்படுத்த முடியாதென்றால் மனோ இச்சைக்கு வழிபடுபவர்களுக்கு முடியாது. பல சத்தத்தில் ஹவா மனோ இச்சைக்கு வழிபட்டு விடவென்றால் ஒரு அரசியல்வாதிக்குள்ள மிகப்பெரிய ஆபத்துதான். தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அடிபடுவது, தன்னுடைய சொந்த வாட்டை பார்ப்பது, தன்னுடைய பொக்கத்தை பார்ப்பது, தன்னுடைய சுய நலத்தை கவனிப்பது, இது ஆக பெரிய ஆபத்து. ஆகவேதான் நுபுவத்துடைய பதவிக்கு மேலால் அரசியல் பதவி கொடுக்கப்பட்ட அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார், ஹவாவுக்கு வழிபட்டு விட வேண்டாம். நபியாக இருக்கின்ற உங்களுக்கும் கூட ஆபத்து. ஒரு சத்ததில் ஹவா மனோ இச்சைக்கு அடிபணிய வேண்டாம். அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்ற அந்த புத்திமதிகளுக்கு அப்பால் சென்று விட வேண்டாம். என்ன காரணம், யாரு ஹவாவுக்கு மனோ இச்சைக்கு வழிபடுகிறாரோ அல்லாஹுடைய பாதையை விட்டும் அவர் விலகி செய்து சென்று விடுவார், வழிகட்டு விடுவார், நரகத்துடைய பாதையில் பயணிப்பார். ஒரு அபாயமான எச்சரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் யாரை தெரிவு செய்ய போகின்றோம் என்ற விடயத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? குர்ஆன் சொல்லித் தருகின்றது, நீங்கள் இரண்டு விடயங்களை கவனியுங்கள், இரண்டு விடயங்களை பார்த்து ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யுங்கள். அதிகாரத்துக்கு பொருத்தமானவர் என்ற உங்களுடைய ஷஹாதத்தை கொடுங்கள். முதலாவது என்ன, அவர் ஹக்கை பேசக்கூடிய தைரியசாலியா? இரண்டாவது பாருங்கள், உண்மையை உண்மையாக பேசக்கூடிய தன்னுடைய சொந்த வாட்சிக்காக சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய அல்லது சொந்த வாட்சிக்காக தீருக்கு புறம்பாக பேசக்கூடிய சமுதாயத்துடைய தேவைகள் வரும்போது, தீருடைய தேவைகள் வரும்போது அதற்காக ஒத்துழைக்காமல் மோசடி செய்யக்கூடியவரா என்பதை கவனியுங்கள். அமானிலம் பேணக்கூடிய தன்மை இருக்கிறதா? இரண்டு தன்மைகளையும் கவனியுங்கள். ஏன் காரணம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனுக்கு போகின்றார்கள். அங்கே ஹஜ்ரத் ஷுஐபுடைய மகள்மார்கள் எல்லாம் அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வரிசையில் காத்து நிற்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்து அந்த பெண்களுக்கு நீர் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். அந்த இரண்டு இளம் பெண்களும் தங்களுடைய தகப்பன் ஷுஐபிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், ஒரு வாலிபர் எங்களுக்காக உதவி செய்தார், அவருடைய அந்த தேவையை கேள்விப்படுகிறார் தகப்பன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் அவர்களுடன் நடந்த அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஒரு பெண்ணை ஹஜ்ரத் ஷுஐப் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அந்த பெண்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் யாரை கூலிக்காக அமர்த்துகிறீர்களோ, கூலிக்காக யாரை எடுத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யாரை நியமித்திருக்கிறீர்களோ அவர்கள் ரொம்ப பலசாலியாக இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுப்புக்கு நியமிக்கப்பட தகுதியானவர். ஏன், அவரிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்கிறது. முதலாவது கவி, எதையும் முன்னிட்டு தைரியமாக செய்யக்கூடிய பணம் அவரிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது அல் அமீ, நம்பிக்கையாக நடப்பார், துரோகம் செய்ய மாட்டார், அமானிதம் போயிடுவார், தீனுடைய அமானிதம் போயிடுவார், மக்களுடைய அமானிதம் போயிடுவார், போருடைய அமானிதம் போயிடுவார், முஸ்லிம்களுடைய அமானிதம் போயிடுவார். எதெல்லாம் அமானிதமோ அதிலே துரோகம் செய்ய மாட்டார். ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட பார்த்தார்கள், துனியாவையும் அதனுடைய பதவிகளையும் கேட்பது தடை, அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத விடயம். பதவியை கேட்பது பதவியை கேட்பது அல்லாஹுடைய உதவியை தடுப்பதற்குரிய காரணமாக மாறிவிடும். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு முக்கியமான சட்டத்தை மக்களுக்கு உணர்த்தினார்கள். தகுதி எற்றவர்கள் அந்த பதவியை எடுக்க துடிக்கிறார்கள், அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டால் அவர்களும் நாசமடைந்து சமுதாயமும் நாசமடையும் அபாயம் இருக்கிறதா? தகுதியானவர்கள் முன்வர வேண்டும். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரினுடைய அசீசிடம் எகிப்திலே இருந்த அந்த தளபதி இடத்திலே சொல்லுகிறார்கள், அங்கிருந்த மன்னனிடத்திலே சொல்லுகிறார்கள், என்னை நிதி அமைச்சராக நியமித்து விடுங்கள். பூமியிலே இருக்கக்கூடிய ஹஜானாக்களுக்கு, பூமியிலே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய செல்வங்கள் நிறைக்கப்பட்ட இடங்களுக்கு என்னை பொறுப்புதாரியாக ஆக்குங்கள். அதற்கு யூசுப் அந்த நிதிகளுக்கு பொறுப்பாக தன்னை ஏன் நியமிக்க சொன்னார்கள்? தகுதி எற்றவர்கள் வந்துவிட்டால் ஏழைகளும் தேவையுள்ளவர்களும் பாதிப்படைவார்கள் என்ற பயத்தினால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த பதவியை வகிப்பதற்குள்ள தகவல் இரண்டும் என்னிடத்தில் இருக்கிறது. முதலாவது என்ன? இன்னி முதலாவது தகவை ஹக்கியம், பணத்துக்கு பொறுப்பாக இருக்கிறதா, ரொம்பவும் அதனை பாதுகாப்பேன். எந்த மக்களுடைய கையிலே போகாமல், அதிலே லஞ்சம் ஊழல் இடம்பெற்று விடாமல், கடவுள்கள் ஏமாற்றங்கள் நடைபெற்று விடாமல் பாதுகாக்கின்ற தன்மை என்னிடத்தில் இருக்கிறது, நான் பக்கியமாக இருக்கிறேன். இரண்டாவது, நியமிக்கப்படுகின்ற பொறுப்பை சரியாக அறிந்து செயல்படக்கூடிய அறிவும் என்னிடத்தில் இருக்கிறது. நபிமார்களுடைய இந்த சரித்திரத்தில் இருந்து ஒரு பொறுப்பை, ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதற்குரிய நாலு பண்பாடுகளை அல்லாஹ் அறிவிக்கின்றான். முதலாவது, பாதுகாவலராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த துறையை சார்ந்த அனுபவமும் அறிவும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருக்கு கொடுக்கப்படும் பொறுப்பை யாருக்கும் அச்சமடையாமல் நிறைவேற்றக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். நான்காவது, நம்பிக்கைக்கு துரோகமாக நடக்காமல் நம்பிக்கையாளராக நடத்துகின்ற தன்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசாவிலே இரண்டு பண்புகளையும், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இரண்டு பண்புகளையும் சொல்லி காட்டி, பொறுப்புகளுக்கு ரொம்பவும் தகுதியானவர்கள் இவர்கள் தான், இப்படிப்பட்ட பண்பாடுகள் இப்படிப்பட்ட தன்மைகள் உள்ளவர்களை நீங்கள் பொறுப்பாக நியமித்துக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் இஷாராவாக சைக்கிரையாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும், அரசியல் மேடைகளை பார்த்தால் குப்பையை விடவும் துர்நாற்றமாக இருக்கிறது. அந்நியர்களை கைவிடுவோம், களிமா சொல்லாதவர்களை கைவிடுவோம். முஸ்லீம்கள் களிமா சொன்னவர்கள் மேடைகளில் ஏறி என்ன கதைக்கிறார்கள்? அந்த கதைகளின் சாரம்சம் முதலாவது அகம்பாவம், இரண்டாவது புறம், இன்னொன்று மானத்தை மடுக்கடித்தல். எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? நான் அல்ல நீ, நீ அல்லதான். இதுதான் இன்று அரசியலுடைய சாரம்சம். நான் அல்ல நீ என்றா என்ன? நடந்த எல்லா தவறுகளுக்கும் நான் பொறுப்பல்ல, எல்லா தவறுகளும் அவன் தான் செய்தான். நீ அல்ல நான் என்றா என்ன? நடந்திருக்கும் எல்லா நலவுகளும் என்ன நடைபெற்றது, நீ அதற்கு பொறுப்பல்ல, நீ நலவே செய்யவில்லை. அடுத்தவரை தூற்றுவதும், அவரை அவமானப்படுத்துவதும், அடுத்தவருடைய குறைகளை சொல்லுவதும், அடுத்தவனை மானபங்கப்படுத்துவதும், கபர்களில் இருக்கக்கூடிய ஜனாதாக்களுக்கு கூட நிம்மதி இல்லாத அளவுக்கு அவர்களும் மேடைகளில் தூக்கி பேசப்பட்டு அவமானப்படுத்தப்படுகின்ற மிக மோசமான, மிகவும் மோசமான, அருவறுக்கத்தக்க, கேவலமான அரசியலாக முஸ்லீம்கள் தங்களுடைய அரசியல் மேடைகளை மாற்றியிருக்கின்றார்கள். இவர்களை திருத்துவதற்குரிய பலம் முஸ்லீம்களாகிய எங்களுடைய கைகளில் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த பலம் என்னவென்றால் நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், உங்களை நம்பி நாங்கள் வாக்களிக்கவில்லை, உங்களுடைய சக்தியை நம்பி நாங்கள் வாக்களிக்கவில்லை, உங்களின் மீது இருக்கக்கூடிய நீங்கள் சாதிப்பீர்கள் என்பதனால் வாக்களிக்கவில்லை. உங்களிடத்தில் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த அகலாக்கும் பண்பாடுகளும் இருந்ததை கண்டுதான் உங்களை வாக்களித்தோம். உங்களிடத்தில் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த அகலாக்கும் அந்த பண்பாடுகளும் இல்லாததனால் உங்களை நிராகரித்தோம் என்பதை அவர்கள் உணர்ந்தால்
இதற்கு பிறகு அது போன்றவர்கள் மேடை ஏறாமல் முஸ்லிம்களுக்கு முன்னால் வராமல் அவர்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய அல்லது திருத்திக் கொண்டு நல்லவர்களாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக நாளை உருவாகும். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, இதற்கப்பால் இன்னொரு விடயத்தையும் நாம் முக்கியமாக சிந்தித்தே ஆக வேண்டும். நாம் ஒரு சிறுபான்மையாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையாக 108% அல்லது ஒரு 10% ஆக கூடி போனால் ஒரு 20% முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழலாம். 80% அந்நிய மக்கள் பிற சமூகத்தில் வாழக்கூடிய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் 1% இருந்தாலும், 2% இருந்தாலும், 12% இருந்தாலும், 20% இருந்தாலும் அடுத்த 80% மக்களுடைய கைராத்துகளை முடிவு செய்வது அல்லாஹ் எங்களை வைத்துட்டார். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரம் எங்களுடைய கைகளை உயர்த்துவோமோ, எங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடன் இணைந்து வாழ்கின்ற அந்நிய மக்கள் கூட அதனை கொண்டு லாபம் அடைவார்கள். நாங்கள் அல்லாஹுவை மறந்து துஆவை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுவதை கைவிட்டுவிட்டு அவர்களை போன்றே இந்த மக்லூக்குகளுக்கு பின்னால் நாம் அழைத்து திரைய ஆரம்பித்தால் உலகத்தில் வரும் எல்லா பத்தாதுகளும் எல்லா சோதனைகளும் எல்லா குழப்பங்களும் நாளை 2-6 ஓடப்போகிறதா, அதற்குரிய அனைத்து பொறுப்புகளையும் முஸ்லிம்களாகிய நாங்கள் தான் சுமக்க வெளிவரும். சென்ற முறை அல்லது இதற்கு முன்னால் இருந்த காலங்களில் ஒரு தேர்தல் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாகிய நாம் எப்படி செயல்பட்டோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பயம் இருந்தது, எல்லா மக்களும் நோன்பு வைத்தார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், பெண்கள் வீட்டிலே நோன்பு பிடித்தார்கள், தஹஜ்ஜுதில் மஸ்ஜிதுகளில் நிறைய மக்கள் இருந்து சுஜூதிலே அழுதார்கள். துஆக்களில் ஒவ்வொரு துஆக்களிலும் நல்லவர்களை ஆட்சிக்காக ஒப்படைத்து விட என்று துஆ செய்தார்கள். ஆனால் இன்றிருக்கக்கூடிய நிலைமை என்ன? அல்லாஹ்விடத்தில் எங்களுடனும் எங்களுடைய எங்களது நாட்டுடைய எங்களுடைய எதிர்காலத்தினுடைய சுவீட்சத்துக்காக நாளாந்தம் துஆ செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர், நோன்பு வைப்பவர்கள் எத்தனை பேர், இஸ்லாம் இந்த நாட்டிலே பறந்து விரிந்து எல்லா மக்களிடத்திலும் போய் சேர வேண்டும், அதற்குரிய அடிப்படையாக அதற்கு உதவியாளர்களாக அதற்கு ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக வரக்கூடிய ஆட்சியாளர்களை நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்று துஆ செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை மறந்து தேவைகளை அவரிடத்தில் கேட்காமல் இந்த படைப்பினங்களை வைத்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் கோபப்படுவதை தவிர்த்து ஒன்றும் நடக்காது. திருமதி ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கிறது, மல்லம் யஸ்அலில்லா மல்லம் யஸ்அலில்லா, யார் தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை அவனாக அவனுடைய தேவையை நிறைவேற்ற முயற்சிக்கின்றான், அல்லாஹ் அந்த அடியானுடன் கோபப்படுகிறார். தன்னுடைய தேவையை ரப்பிடத்தில் சொல்லாமல், தன்னுடைய தேவையை ரப்பிடத்தில் அழுது அழுது சொல்லாமல் அவனுடைய தேவையை அவராக நிறைவேற்ற முயற்சி செய்தார் அல்லாஹ் கோபமடைகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அநியாயம் தெரியுமா? எங்களுடைய பழைய மூதாதையர்களை எடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுக்கு என்று எவ்வளவு பெரிய சேவைகளை செய்தார்கள். அவர்கள் செய்த சேவையில் ஒரு துளியேனும் இன்றுள்ள தலைவர்களுக்கு செய்ய முடியாது. நம்முடைய உரிமைக்காக இலங்கை முஸ்லிம்களுடைய விவாக ரத்து சட்டம், நம்முடைய முன்னோர்கள் அதனை நமக்காக தியாகம் செய்து அதை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். சட்டங்கள் மஸ்ஜிதுகளுக்காக மதரசாக்களுக்காக பொது இடங்களுக்காக வக்கும் செய்யப்படுகின்ற சொத்துக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், சட்டத்தை ஏற்றி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய சொத்துகள் எந்த முறையில் பிரிக்கப்பட வேண்டும், உலகத்தின் வளமையான முறைப்படி அல்ல, அல்லாஹும் ரசூலும் எந்த முறையில் பிரிக்க சொன்னார்களோ அந்த முறையில் பிரிக்க வேண்டும் என்ற வாரி சொத்தினுடைய சட்டத்தை ஏற்படுத்தி விட்டு போனார். அன்று இருந்தவர்கள் ஓர் இருவர், படித்தவர்களும் குறைவு, ஆளுமை உள்ளவர்களும் குறைவு,
ஓரிரு அரசியல்வாதிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய சுயலாபத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஊர் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய குடும்பம் என்று பார்க்கவில்லை. முஸ்லிம் சமுதாயம், எனது சமுதாயம், எதிர்கால சமுதாயம் என்பதை பலமாக பொதுப்படையாக சிந்தித்தார்கள். சாதித்ததை சரியாக சாதித்து விட்டு போனார்கள். இன்று படித்தவர்கள் அதிகம், அமைச்சர்கள் அதிகம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம், கட்சிகள் அதிகம், சுயேட்சை குழுக்கள் அதிகம், தேர்தலில் போட்டியிடப்பட்டவர்கள் அதிகம். எந்த சட்டத்தை சாதித்திருக்கிறார்கள்? எந்த அளவுக்கு நாம் பலகீனப்பட்டு போயிருக்கிறோம் என்றால் பாருங்கள், வருடத்துக்கு இரண்டு முறை பாடசாலை மாணவர்கள் பரீட்சை எழுதுவார்கள். உயர்தர பரீட்சை, சாதாரண பரீட்சை, ஓஎல் ஏஎல் எழுதுகிறார்கள். அந்த பரீட்சை நடக்குகின்ற நாளில் பௌத்த மதத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானத்தை நிறைவேற்றுவதற்காக போயாச்சினம் வரும். அந்த தினத்திலே பரீட்சை நடைபெறாது. கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை ஞாயிற்றுக்கிழமையில் நடத்துவார்கள். அந்த தினத்திலும் பரீட்சை வராது. நாங்கள் மாத்திரம் ஒவ்வொரு பரீட்சையின் போதும் கடிதம் அனுப்புவார்கள், ஜமியத்தின் உலமாவிலிருந்து அனுப்புவார்கள், கொழும்பில் உள்ள முக்கிய நிலையங்களிலிருந்து அனுப்புவார்கள். இந்த ஒரு மாத பரீட்சை நடைபெறுகிறது, அதனால் குடும்பாக்களை சுருக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய அரசியல்வாதிகளின் பலம். அங்கு என்ன நடைபெறுகிறது? குத்துபாவுக்காக 2000 மக்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். வாரத்தில் நல்லதை காதால் கேட்டதே இல்லை. 7 நாளுக்கு ஒரு முறையில் மத்தியிற்கு அவன் வருகிறான். பரீட்சை எழுபவர்கள் வெறும் 20 மாணவர்கள் இருக்கிறார்கள். 20 பேருக்காக 1980 பேருடைய குத்துபாவை அப்படியே அடித்து விடுகிறார்கள். இதனை பேசி ஒரு ஒழுங்கு கொண்டு வரக்கூட தைரியம் இல்லாத அரசியல்வாதிகளை நமது அரசியல்வாதிகள். அந்த முன்னோர்கள் செய்த, முன்னோர்கள் சாதித்த, முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த உரிமைகளுக்கு பின்னால் அந்த உரிமைகளில் ஒரு திருத்தத்தை கூட செய்வதற்கு திராடியற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம், நாம் எல்லோரும் முஸ்லிம் சமுதாயம் என்று சிந்திக்காமல் நமது ஊர் என்று சிந்தித்தோம். தெரிவு செய்கின்ற நாமே சிந்தித்தது நமது ஊர்க்காரன், நமக்கு தேவை நமது மண். இது முஸ்லிம் சிந்திக்கிற சிந்தனை அல்ல. முஸ்லிம் சிந்திக்கணும். முஸ்லிமுடைய சிந்தனை இஸ்லாத்துக்கு இவர் என்ன செய்வார், முழு துணியாவிலும் பாடுகின்ற முஸ்லிமுக்காக இவர் செய்ய போகின்ற அர்ப்பணிப்பு என்ன, இந்த சிந்தனையுடன் நாம் தெரிவு செய்தால் அவரும் அவருக்குரிய இடத்திலே இருந்து சமுதாயத்தை பற்றி சிந்திப்பார். ஒன்றை சாதித்தாலும் பல 100 வருடங்கள் நாளை எங்களுடைய சமுதாயம் அவருடைய சாதனையை கொண்டு அனுபவிக்கப் போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆகவே இப்படியான இந்த விடயங்களை அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும். இந்த காலங்களில் இனவாதம் பற்றியும் அல்லது சமூகங்களுடைய உரிமைகள் பற்றியும் அல்லது மதங்களுக்கிடையில் பிரச்சனையை தோற்றுவிக்கும் அந்த பல்வேறு உருவங்கள் அல்லது பல்வேறு சூழல்களை நாம் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை நெருங்கி எல்லா மக்களும் தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்பி சுஜூதிலே ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடித்து, நாம் அளவில்லையானால் நோன்பு பிடித்து அல்லாஹ்வை நெருங்கவில்லையானால் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை ரப்படுத்தி சொல்ல வேண்டியவர்கள் சொல்லவில்லையானால் அல்லாஹ்வுடைய முடிவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் அவனுடைய பிடி நெருக்கமாகவும் இருக்கும், வலிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடி வலியாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். அவருடைய பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆகவே எல்லா மனிதர்களும் அடுத்த முஸ்லிம்களுக்கும் இதை உணர்த்த வேண்டும், உணர்த்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டிய ஒரு நேரம், அப்பிடத்தில் அட வேண்டிய ஒரு நேரம், தேவையை சொல்ல வேண்டிய நேரம், நோன்பு வைக்க வேண்டிய நேரம். பெண்களுக்கும் உணர்த்த வேண்டும், ஆண்களுக்கும் உணர்த்த வேண்டும், வாலிபர்களுக்கும் உணர்த்த வேண்டும்.
அரசியல்வாதிகளுக்கு உணர்த்த வேண்டும், ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரம் இது. ரப்பு எங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறான். குறைச்சிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதார வளங்களை பற்றி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் மக்காவிலே பொருளாதாரம் மேம்படாத பலகீனப்பட்ட ஏழைகளாக வாழ்ந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்தான், பாதுகாப்பற்றி பயந்து போய் எங்களை யார் காப்பார்கள் என்று தெரியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் பாதுகாத்தான், அந்த ரப்பையும் வணங்குங்கள் என்று சொல்லுகிறான். இந்த பைத்துல்லாவின் ரப்பை வணங்குங்கள். அவன் யார்? அல்லதி அஃஅமஹும் மின் ஜூஅ வஆமனஹும் மின் கௌஃப், பட்டினியில் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவன் அவனே, உங்களை அச்சத்தின் போது பாதுகாத்தவன் அவனே. யார் யாரோ அதற்கு உரிமை கோரிக்கொண்டாலும் ரப்புதான் அதனை செய்தான், அவனுக்கு வணங்குவதற்கே நீங்கள் தகுதி உள்ளவர்கள் என்ற உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் குரைஷில் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை நம்பி அவனிடத்தில் கேட்டு அவன் மூலமாகவே எங்களுடைய எதிர்காலத்தை சீராக்க நாம் முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லிம் உம்மாவின் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சீராக்கி கொடுப்பானாக. யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்தல் வாயாக. பூரா உலகிலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து அவர்களை நீ பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு சாதகமான இஸ்லாத்தை பரப்பக்கூடிய தீ இந்த பூமியில் நிலைநாட்டப்படுவதற்கு யார் உதவியாளர்களாக இருப்பாயோ அவர்களை நீ ஆட்சியிலே அமர்த்துவாயாக. எதிர்காலத்தை நமக்கு தெரியாது யா அல்லாஹ், ஹைர்களையும் ஷர்ர்களையும் நீ அறிந்தவன். அவர்களின் பக்கம் யாரினால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஹைர் உண்டாகுமோ அவர்களின் பக்கம் எல்லா மக்களின் உள்ளங்களையும் திருப்புவாயாக. யாரினால் ஷர்ர் உண்டாக இருக்கிறதோ அவர்களிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடுவாயாக, எங்களை பாதுகாத்துருவாயாக, அதனை இவளை சிறந்தவர்களை நமக்கு தந்தருள்வாயாக. யாரெல்லாம் பொறுப்புகளில் நியமிக்கப்பட இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி சிந்திப்பவர்களாக நீ ஆக்குவாயாக. தனிப்பட்ட லாபத்துக்கும் தனிப்பட்ட ஒரு பிரதேசத்தையும் சிந்திக்காமல் முஸ்லிம் உம்மத்தை பற்றி சிந்திக்கும் ஒரு பூர்த்தியான மனிதராக நீ அவரை மாற்றி அமைப்பாயாக. ஆமீன். வாஸ்ரு தஅவானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.